We continue our study today on all that Jesus taught.
நாம் தொடர்ந்து இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாம் என்பதை தியானிப்போம். நாம் மத்தேயு 28 அதிகாரம் 19 20 வசனத்திலே காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான கட்டளையை நிறைவேற்றுவதை குறித்து தியானித்து வருகிறோம். நம்மளுடைய பொறுப்பு எல்லா சாதிகளையும் சீஷராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்தவத்தின் நிலைமையை இன்று பார்க்கும் பொழுது மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்கிறவர்களும் இந்த விஷயத்திலே பெரிதான பின்னடைவு காணப்படுகிறது. இயேசு கற்றுக் கொடுத்தது என்ன என்று அநேகருக்கு தெரிவதில்லை. செய்வதை விட்டுங்கள் என்னவென்றே அறியாமல் இருக்கிறார்கள். அதனுடைய தவறு தலைவர்களை சேரும். ஏன் தலைவர்கள் கிறிஸ்தவ தலைவர்கள் இதை கற்றுக் கொடுப்பதில்லை? ஏனென்றால் அவர்களாகவே தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதில்லை. மத்தேயு 5:6-7 தியானித்தோம். இப்பொழுது மத்தேயு 7 தியானிப்போம். 7:7 மலைப்பிரசங்கத்தின் ஒரு முடிவுரைக்கு வருகிறோம். எங்கெல்லாம் மலைப்பிரசங்கத்தை ஒருவர் வாசிக்கிறோமோ கடந்த வாரங்களாய் இந்த தியானத்தை கேட்டு வந்தீர்கள் என்றால் இயேசு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற தரம் மேலான தரம் என்பதை கண்டறிவீர்கள். மனுஷியமாய் பேச வேண்டும் என்றால் மனுஷ பலத்தினால் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது சாத்தியமற்றது. ஆகவேதான் அநேகர் இதை பார்த்து இப்படி வாழ்வது சாத்தியமல்ல என்று விட்டுவிடுகிறார்கள். இச்சையிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையா, கோபத்திலிருந்து முற்றிலும் விடுதலையா, பண ஆசையிலிருந்து முற்றிலும் விடுதலையா? சாத்தியமே இல்லை. சத்தியத்தை எப்பொழுதும் பேசுவதா? சாத்தியமில்லை என்று சொல்கிறார்கள். அநேகர் இதை பார்த்து ஓ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது, ஜனங்கள் அபிப்பிராயத்தை பொருட்படாமல் ஜெபிப்பது இது சாத்தியமல்ல என்று சொல்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அநேக கிறிஸ்தவர்களின் பதில்கள் கூட இப்படிப்பட்ட வாழ்க்கை தரம் வாழ முடியாது. ஆம், அவர்களும் சரிதான், மனுஷ பலத்தினால் இப்படி வாழ்வது சாத்தியமற்றது. இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அருமையான வசனம். இந்த தொடர்போடு அந்த வசனத்தை பார்ப்பது நல்லது. இயேசு பேசினார் மத்தேயு சுவிசேஷத்திலே. ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசு இடத்திலே வந்தான். அவனிடத்தில் இயேசு சொன்னார், உனக்கு உண்டானவைகள் யாவையும் வெற்று, என்னை பின்பற்று. மத்தேயு 19:26 வசனத்தில் இயேசு இப்படி சொன்னார். இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். ஒரு அற்புதமான அருமையான வசனம். இந்த வசனத்தை மலைப்பிரசங்கத்தின் முடிவிலே எழுதினால் அருமையாயும் பொருந்தும். மத்தேயு 7 இந்த பகுதியினுடைய முடிவுக்கு வரும்பொழுது இயேசு எல்லா புத்திமதிகளையும் சொன்னார். அங்கே இந்த வசனத்தை போட்டுக்கொள்ளலாம், மனுஷரால் நீங்கள் வாசித்த எல்லாம் கூடாதுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆகவேதான் மத்தேயு 7:7 வருகிறோம். இயேசு சொல்கிறார், நீங்கள் கேட்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதற்காக கேட்க வேண்டும்? வல்லமைக்காக கேட்க வேண்டும். இந்த தரத்தின்படி வாழும்படியான வல்லமையை கேட்க வேண்டும். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இந்த பின்னணியில் இதுதான். அநேக சமயங்களிலே பூமிக்குரிய தேவைக்காக கேட்கிறோம். வியாதியிலிருந்து விடுதலை, வீடு வேண்டும், கார் வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும், ஒரு எல்லா பூமிக்குரிய காரியங்களுக்காக, பிள்ளைகளுக்கு இது வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்று பூமிக்குரிய தேவைகளுக்காகவே ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்திற்கும் அவிசுவாசிகள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் வித்தியாசம் இல்லை. கோயிலிலேயும் மாஸ்கிலையும் போய் ஜெபிக்கிறவர்களுக்கும் அந்தரங்க வாழ்க்கையிலே ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. 99% பூமிக்குரிய தேவைகளுக்காய், ஒரே ஆவிக்குரிய தேவை என்றால் தேவனே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்கிறார்கள். அதை காட்டிலும் மேன்மையான ஜெபம் இல்லை. கடைசியாய் உதாரணமாய், ஆண்டவரே எல்லா நபரையும் மன்னிக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும், எல்லா சத்துருக்களையும் நேசிக்க வேண்டும், உதவி செய்யும் என்று கடைசியாய் நீ ஜெபித்தது எப்பொழுது? பாலியல் இச்சையிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை வேண்டும் என்று நீ கடைசியாய் ஜெபித்தது எப்பொழுது? கோபத்திலிருந்து 100% விடுதலை வேண்டும் என்று கடைசியாய் நீ ஜெபித்தது எப்பொழுது? அந்த ஜெபத்திலே நிலைத்திருந்தது எப்பொழுது? 100% சத்தியத்தை பேச வேண்டும் என்று கடைசியாய் நீ ஜெபித்தது எப்பொழுது? மனுஷனுடைய கணத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், மற்றவர்களை நியாயந்திருக்க கூடாது என்று ஜெபித்ததற்காய் எப்பொழுது? அவிசுவாசிகளைப் போலவே ஜெபிக்கிறோம். இதற்காகலாம் ஜெபிப்பதில்லை. ஆகவேதான் 2 ஜெபங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆகவேதான் கிறிஸ்தவத்தின் தரம் இந்த நாளிலே பரிதாபமான நிலைக்கு இறங்கி இருக்கிறது. இயேசு கற்றுக் கொடுத்ததை பின்பற்ற அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஜனங்கள் உண்மையாலுமே பரிசுத்தாவியின் நிறைவை பெறாமல் இருக்கிறார்கள். பரிசுத்தாவியானவர் என்று வரும்பொழுது அநேக போலி காணப்படுகிறது. எப்படி தங்கம் வைரம் என்று வரும்பொழுது போலி காணப்படுகிறதோ அதே போல பரிசுத்தாவியானவர் என்று வரும்பொழுது போலி காணப்படுகிறது. அசுத்தாவி எல்லா ஜனங்களையும் அசுத்தமாகும் என்று அறிந்திருக்கிறோம். பொல்லாதாவி ஒருவனை பொல்லாதவனாய் மாற்றும். பரிசுத்தாவியானவர் என்ன செய்வார்? சிலர் சொல்லுகிறார்கள், பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது சத்தம் போடுவோம். இல்லை, பரிசுத்தாவியானவர் உன்னை பரிசுத்தமாய் மாற்றுவார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்கள் சபைக்கு ஒருவர் வந்தார். ஒரு ஸ்தாபன சபையில் இருந்து வந்தார். அங்கே சத்தம் போடுகிறதை விசுவாசித்த ஒரு சபை, ஞாயிற்றுக்கிழமையில் அநேகமாய் சத்தம் போடுவார்கள். அவர் வந்து கூட்டம் முடிந்தவனே உங்களிடத்திலே பரிசுத்தாவியானவர் இல்லை என்று சொன்னார். நான் கேட்டேன், எங்கள் வாழ்க்கையை பார்த்தீர்களா? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறோமா? எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, கூட்டத்திலே சத்தம் இல்லை. ஓ அப்படியா, நான் சொல்கிறேன், உங்களுடைய திருத்துவம் பிதா குமாரன் சத்தம் போடுகிற ஆவி, என்னுடைய திருத்துவம் பிதா குமாரன் பரிசுத்தாவி. உங்களுடைய திருத்துவத்திலே மூன்றாவது நபர் சத்தம் போட வைக்கிறார், என்னுடைய திருத்துவத்திலே மூன்றாவது நபர் என்னை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். உங்களுடைய திருத்துவம் என்ன? வேதத்திலே காணப்படுகிற திருத்துவம் என்ன? பரிசுத்தாவியானவரா சத்தம் போடுகிற ஆவியா? ஒரு சிறு குழந்தை கூட இது புரிந்து கொள்ள வேண்டும், இதை நிதானிக்க வேண்டும். நாம் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிறார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எப்படி எழுதுகிறார்? யாக்கோபு 4:2 கடைசி பகுதி, உங்களிடத்திலே ஏன் இல்லை? நீங்கள் கேட்கவில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. அநேக காரியங்கள் கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். தேவன் அவர்கள் கொடுக்க விரும்புகிறார், அவர்கள் கேளாதபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். லூக்கா 11 இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 11:13, கேட்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அநேக காரியங்கள் கிறிஸ்தவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஏன் அவர்கள் கேளாமல் இருக்கிறார்கள்? ஏன் கேட்கும்படி தேவன் விரும்புகிறார்? நாம் பெற்றுக்கொள்கிற காரியத்தை நாம் மெச்சிக்கொள்ள வேண்டும். நாம் கேட்காமலே பெற்றுக்கொண்டோம் என்றால் அதற்கு மதிப்பு இருக்காது. பாவ மன்னிப்பை எடுத்துக்கொள்வோம், மிகவும் முக்கியமான காரியம். அதை கேட்டுதானே பெற்றுக்கொண்டீர்கள்? கேளாமல் இருந்தால் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பீர்களா? ரட்சிப்பை எடுத்துக்கொள்வோம், நீங்கள் கேட்கவில்லை என்றால் பெற்றுக்கொண்டிருப்பீர்களா? லட்சக்கணக்கான ஜனங்கள் பூமியில் இருக்கிறார்கள், அவர் ரட்சிக்கப்படவில்லை. ஏன் அவர்கள் கேட்கவில்லை? தாழ்த்தி தங்களுடைய தேவையை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய பெரிதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி என்ன? பெரிதான வாஞ்சியும் தாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவது, விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். கேட்பது அந்த வாஞ்சியை குறித்து பேசுகிறது. அங்கே விசுவாசத்தை குறித்தும் மத்தேயு 7:11 பேசுகிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரிசுத்தாவியான் உங்கள் பிதா கேட்கிறவர்களுக்கு நல்ல ஈவை கொடாதிருப்பாரோ? கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள், கேட்கவில்லை என்றால் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேடுங்கள் கண்டடைவீர்கள். சத்தியத்தை கண்டடைய வேண்டுமா? தேடுங்கள். தேவனுடைய வார்த்தையிலே பெரிதான பொக்கிஷம் இருக்கிறது. மேலே அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனால் ஆழமான சத்தியங்கள் உள்ளே மறைந்திருக்கிறது. உதாரணமாய் பூமியின் மேல் பரப்பிலே மாங்காய் மரம், கோகோனட், தென்னை மரம், தேங்காய், இப்படி அநேக பழங்கள் நல்ல காரியங்கள் காணப்படுகிறது தான். ஆனால் உங்களுக்கு பொக்கிஷம் வேண்டுமா? தங்கம் வைரம் வேண்டுமா? நீங்கள் பூமியை நோண்டி எடுக்க வேண்டும். அதே போலதான் மேல் பரப்பிலே வேதத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும், கிறிஸ்து மரித்தார் என்ற சத்தியங்கள் காணப்படுகிறது. ஆனால் ஆழமான கிறிஸ்து வாழ்க்கை, பாவத்தை ஜெயிப்பது, தேவனுடைய திவ்ய சுவாம்பத்திலே பங்கு பெறுவது, பரிசுத்தாவின் நிறைவு, இச்சை, கோபம், இதை மேற்கொள்வது என்று வரும்பொழுது நீங்கள் ஆழமாய் தோண்ட வேண்டும். ஆண்டவர் நீங்கள் தோண்டாததை பார்க்கும் பொழுது ஓ உனக்கு விருப்பம் இல்லை என்று கண்டுகொள்வார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டறிவீர்கள். எரேமியா 29:13 சொல்லுகிறது, முழு இதயத்தோடும் தேடினால் நீங்கள் என்னை கண்டறிவீர்கள். இது வாக்குத்தத்தம். ஒரு நபர் தேவனை கண்டுபிடிக்கவில்லையா? தேவனுடைய ஐஸ்வர்யத்தை கண்டுபிடிக்கவில்லையா? நான் தயக்கம் இல்லாமல் சொல்ல முடியும், அந்த மனிதன் முழு இதயத்தோடு தேவனை தேடவில்லை. அரைகுறை இதயத்தோடு தேவனை தேடினான். அரைக்குறை இதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு ஒரு வாக்குத்தம் இல்லை. முக்கால் இறுதியத்தோடு தேடுகிறவர்களுக்கும் ஒரு வாக்குத்தம் இல்லை. முழு இறுதியத்தோடு தேவனை தேடுகிறவர்களுக்கு எல்லா வாக்குத்தம் வேதத்தில் இருக்கிறது. 90% நீங்கள் இறுதியத்தை தேவனுக்கு கொடுத்தீர்களா? உங்களுக்கும் 10% தான் தன் இறுதியத்தை தேவனுக்கு கொடுத்ததற்கும் வித்தியாசம் இல்லை. நூறு சதவீதத்தை கொடுத்தீர்கள் என்றால் முழுவதுமாய் பெற்றுக் கொள்வீர்கள். 90% 10% வித்தியாசம் இல்லை. முழுவதோடு என்னை தேடுவீர்கள் என்றால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். 10% ஒரு நபர் தேவனை தேடினால் அவர் என்ன கண்டுபிடிப்பார்? ஒன்றுமில்லை. 90% ஒருவர் தேடுவார் என்றால் ஒன்றும் கண்டுபிடிப்பதில்லை. முழுவதோடும் தேவனை தேடி நீ கண்டடைவாய். தட்டு, அப்பொழுது உனக்கு திறக்கப்படும். இதெல்லாம் தேவனுடைய வாக்குத்தம். ஒருபோதும் தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தை மீறுவதில்லை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஏன் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை? நீங்கள் தேவன் கேட்க விரும்புகிறவனமாய் கேட்கவில்லை. தேடுகிறவன் கண்டடைகிறான். ஏன் கண்டடையவில்லை? தேவன் நீங்கள் தேட விரும்புகிறவனமாய் நீங்கள் தேடவில்லை. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஏன் திறக்கப்படவில்லை? நீங்கள் போதுமான அளவு தட்டவில்லை. பின்பாக விசுவாசத்தை குறித்து பேசுகிறோம். முதலாவது விசுவாசம், இரண்டாவது விடா முயற்சி, மூன்றாவது விசுவாசம். மூன்று ஓமையை தேவனே இதன் தொடர்போடு பேசினார். மூன்று இடத்திலும் தொடர்ந்து முயற்சி செய்வது பேசப்பட்டிருக்கிறது. மனுஷன் எல்லா நேரத்திலும் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 18:9 வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே ஒரு ஓமையை வாசிக்கிறோம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் பயப்படாத ஒரு நியாயாதிபதி. அங்கே ஒரு விதவை இருந்தால் தன்னுடைய சத்ரு அயலகத்தான் தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறான். அவள் இந்த நியாயாதிபதி சென்று எனக்கு தேவையான, எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை தாரும். அவர் எனக்கு தொந்தரவு செய்கிறார். அவருக்கு உரிமையே இல்லை. என்னுடைய சொத்தை எடுக்க பார்க்கிறார். ஒருவேளை அவள் தனக்கான உரிமையை கேட்கிறாள். ஆனால் நியாயாதிபதி உதவி செய்யவில்லை. நியாயாதிபதி ஆயத்தமா இல்லை. ஆனால் தொடர்ந்து இந்த விதவை காலையில 2 மணிக்கு போயிடுவாள். அவன் நீ போ என்று சொல்வாள். 3 மணிக்கு 2 மணிக்கு தொடர்ந்து தட்டி 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 அந்த கதவை தட்டி கொண்டே இருப்பாள். அந்த நியாயாதிபதி 5வது வசனத்திலே, இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தேவன் சொன்னார், ஒரு பொல்லாத நியாயாதிபதி என்ன செய்தான் என்று பாருங்கள். நீதிபதியாகிய தேவன் அதை காட்டிலும் மேன்மையானவர் அல்லவா? அவர் தம் தெரிந்து கொண்டவர்களுக்கு 7வது வசனம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீதி பொறுமொழியுள்ளாயிருந்து அவருக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? இல்லை, அவர் துரிதமாய் அவர் கிரியை செய்வார். தேவன் துரிதமாய் எனக்கு பதில் அளிப்பார். நான் கேட்பதிலே தீவிரமாயிருப்பேமானால், என் சத்ருவாகிய சாத்தானை நான் ஜெயிக்க வேண்டும் என்று கேட்பதிலே தீவிரமாயிருப்போமானால் 100% தேவன் எனக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் சில பகுதிகள், குடும்பத்தின் சில பகுதியை மனைவியோ பிள்ளையோ கணவனையோ சாத்தான் எடுத்துக்கொண்டான், அவனை நான் துரத்தடிக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று தொடர்ந்து கேட்போமானால் தேவன் பதிலளிப்பது நிச்சயம். ஜெபத்தை கொடுத்து இன்னொரு ஓமை, லூக்கா 7லே இயேசு சொல்கிறார். அங்கேயும் சீஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே ஜெபிக்கும்படி எங்களுக்கு கற்றுக்கொடும். 7:1 ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஒரு ஓமையை சொன்னார். உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். 7:5, உன் வீட்டுக்கு ஒரு நடுராத்திரி வருகிறார். அவரிடத்திலே கரிசனையாய் சாப்பிட்டீர்களா என்று கேட்கிறீர்கள். அவர், நான் சாப்பிடவில்லை என்று சொல்கிறார். உங்கள் பிரிட்ஜை பார்க்கறீங்க, ஒரு ஆகாரமும் இல்லை, வீட்டிலேயும் ஆகாரம் இல்லை. என்ன செய்வீர்கள்? அயலகத்தானுக்கு செல்வீர்கள். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சென்று, யாரும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நடுராத்திரில போய் சாப்பாடு கொடு என்று கேட்க மாட்டோம். நாளா இந்த நபர் அப்படி செய்கிறார். பக்கத்து வீட்டுக்காரன் கதவை தட்டுகிறார். எனக்கு 3 அப்பத்தை கொடு, நாளைக்கு தருகிறேன். இப்பொழுது எனக்கு 3 அப்பம் வேண்டும். ஏனென்றால் என் வீட்டுக்கு ஒரு நண்பர் வந்திருக்கிறார். என் வீட்டுல சாப்பாடு இல்லை. இப்பொழுது சேவை சாயங்கள். உள்ளே இருக்கிற மனுஷன் சொல்கிறான், என்னை தொந்தரவு செய்தாதே, என் படுக்கையில் இருக்கிறேன், பிள்ளைகள் படுக்கையில் இருக்கிறார்கள், நான் நடுராத்திரில எழுந்திரிக்க முடியாது. இவன் தட்டி கொண்டே இருக்கிறான். நான் பரவாயில்ல, எவ்வளவு நேரம் ஆனாலும் தட்டி கொண்டே இருக்கிறேன், நீ அப்பத்தை கொடுக்கிறவரை போக மாட்டேன். லூக்கா 11:8, நண்பன் என்று எதையாகிலும் கொடுக்கவில்லை என்றாலும் அவன் தொடர்ந்து நீ ஏதாவது எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வெட்கப்படாமல் தட்டி கொண்டே இருந்தது நிமித்தமாய் அவன் எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். அருமையான ஒரு வார்த்தை, தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 9வது வசனம் கேளுங்கள். மத்தேயு ஏழு ஏழிலே வாசிக்கிற அதே காரியம் இங்கே இருக்கிறது. இங்கே முழு கதையும் இருக்கிறது. இப்படிதான் நாம் கேட்க வேண்டும். தொடர்ந்து வருந்தி கேட்கிறதுனால் தொடர்ந்து கேட்க வேண்டும். இப்படியாய் கேட்கிற எவனுக்கும் கிடைக்கும். லூக்கா 18 தன்னுடைய சொந்த தேவைக்காய் இந்த விதவை தட்டினால், இங்கே ஒரு நபர் மற்றவருடைய தேவைக்காய் தட்டுகிறார். நான் தேவையிடத்திலே போறதுக்கு ரெண்டு காரணம். முதலாவது நம்மளுடைய தேவை. ஆண்டவரே, என்னுடைய சத்ரு என்னை தொந்தரவு செய்கிறான். சில விஷயங்களிலே சத்ருவினால் பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் சில பகுதியை அவன் எடுத்துக்கொண்டான். என் வீட்டிலே சில பகுதிகளை பிள்ளைகளின் அவன் வைத்திருக்கிறான். ஆண்டவரே, அவர்கள் விடுதலையாக வேண்டும். தனிப்பட்ட தேவை. இன்னொன்னு காரியம், மற்றவர்களுடைய தேவை, ஊழியம். ஆண்டவரே, எனக்கு மற்றவர்களுடைய தேவையை சந்திக்க உதவி செய்யும். நான் ஊழியம் செய்கிற ஜனங்களின் தேவையை சந்திக்க எனக்கு உதவி தாரும். சபையில் உள்ள ஜனங்களுக்காக உங்களுக்கு பாரம் இருக்கிறதா? தேவ பக்தியுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் அவர்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். மலை பிரசங்கத்தின் தரத்தின்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் பரிசுத்தாவின் வல்லமையை நான் வாஞ்சிப்பீர்கள். பரலோகத்திலிருந்து தீர்க்க தரிசனமான வரத்தை வாஞ்சிப்பீர்கள். அது அவர்களுடைய தேவையை சந்திக்கும். பிசாசின் பிடியிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி தேவ பக்தியுள்ள வாழ்க்கைக்கு கொண்டு வரும். நாம் அவர்களை நேசித்தால் நாம் வருந்தி கேட்போம். நடு ராத்திரியிலே பக்கத்து வீட்டுக்காரனிடத்துல போய் தட்டினானே, அவன் நண்பனை நேசிக்கவில்லையா? அவ்வளவா நேசித்தான். இந்த இரவிலே இவருக்கு எப்படியாவது சாப்பாடை கொண்டு வர வேண்டும். அநேக வீட்டுல சாப்பாடு இல்லையா? ஒரு நடு ராத்திரியிலே வருகிறாரா? ஓ சகோதரனே, மன்னிங்க, என் வீட்டுல சாப்பாடு இல்ல, காலையில ஏதாவது தருகிறேன். ஆனால் இந்த பசியாய் வந்த நண்பனை அவ்வளவாய் நேசித்ததுனால் எனக்கு வெட்கப்பட்டாலும் பரவாயில்ல, வெட்கம் அடைந்தாலும் பரவாயில்ல, நடுராத்திரிலே போய் தட்டி எதையாவது வாங்கி வருகிறேன் என்று சொன்னான். வருந்தி விடாமுயற்சியோடு தேவனிடத்தில், ஆண்டவரையே உடைய ஆவினால் நிரப்பும், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய். ஆரம்பத்திலே பரிசுத்தாவினால் நிரப்பும். ஆண்டவரே, உடைய வார்த்தையை போதிக்கிறதுலே ஆண்டவரே நம் புரோஜனமாய் இருக்கணும். ஆரம்ப காலத்திலே கிறிஸ்தவனாய் இருந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது மிகவும் வெட்கப்படுவேன். ஆனால் பரிசுத்தாவியானவர் வந்த பொழுது வல்லமை வந்தது. இதுதான் எனக்கு நேரிட்டது. ஆண்டவரே, உடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்பும். எனக்காய் அல்ல, மற்றவர்களுக்காய். தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு அப்பத்தை தாரும், இந்த ஜனங்களை போஷிக்கும்படியான அப்பத்தை தாரும். லூக்கா 11:8 இதை நாம் வாசித்தோமே. அவனுக்கு தேவையான அளவு கொடுத்தான். இப்படிதான் தேவன் நமக்கும் கொடுக்கிறார். லூக்கா 11 தேவன் சொல்கிறார். இங்கே பரிசுத்தாவியானவர் குறித்து பேசுகிறேன். நாம் தேவனிடத்தில் எதற்காக கேட்க வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையை தாரும். 13 வசனத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 18 கடந்து சென்று இப்பொழுது மற்றவர்களுடைய தேவையை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி. அநேகர் பரிசுத்தாவின் வல்லம் என்று போது தங்களுடைய உணர்ச்சிகளை பேசுகிறார்கள். ஏதோ ஷாக் அடித்தது போல இருந்தது. அணிவாசையிலே பேசுகிறேன் என்று தனக்கானதை யோசிக்கிறார்கள். பரிசுத்தாவியான் வரம் என்று வரும் பொழுது மற்றவர்களுடைய தேவைக்காய் வேண்டும். அணிவாசை வரத்தை தேவன் கொடுத்த பொழுது வேதம் சொல்கிறது, என்னை ஃப்ரெஷ்ஷாய் வைத்துக் கொள்வதற்காய். அணிவாசை பேசுகிறவன் தனக்குத்தானே புரோஜனம் உண்டாக பேசுகிறான். எனக்கு நாகை புரோஜனம் உண்டாக பேசுகிறேன். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு புரோஜனமாக நான் இருக்க முடியும். என்னை கட்டும்படி, என்னை ஃப்ரெஷ்ஷாய் வைத்துக் கொள்ளும்படி அணிவாசை பேசுகிறேன். தனிப்பட்ட ஆதாயத்திற்காக எந்த பரிசுத்தாவியானவருடைய வரமும் இல்லை. மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவே பரிசுத்தாவியினுடைய எல்லா ஈவுகளும் மற்றவர்களுக்காய். ஆவியின் கனிகள் என்று வரும்பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம், அது எனக்கானது. பரிசுத்தாவியானவருடைய கனி சந்தோஷம் எனக்கு இருக்குமானால் அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆனால் சுகமாக்குற வரம், தீர்க்க தரிசன வரம், அந்த வரம் மற்றவைகளுக்காக. ரெண்டுமே நமக்கு தேவை. கனியும் தேவை, வரவும் தேவை. ஆண்டவரே, இதை கொடும் என்று தேவனிடத்தில் கேட்க வேண்டும். கடைசியான காரியம் விசுவாசம். பொல்லாத தகப்பன்மார்களே, நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டுகிறவர்களுக்கு நன்மையை கொடுப்பது, பரிசுத்தாவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். நாம் நம்முடைய தகப்பனிடத்தில் வருகிறோம். ஏதோ ஒரு சிஓ இடத்துல வரவில்லை, நம்முடைய பரலோக அப்பாவிடத்திலே வருகிறோம். அவர் எதாகிலும் நமக்கு மறுப்பாரா? அவர் மிகவும் நல்லவர், ஒரு காரணத்தையும் மறுக்க மாட்டார். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கவில்லையா? நீங்கள் நிச்சயமாய் சொல்ல முடியும் அது உங்களுக்கு நல்லது அல்ல. பரிசுத்தாவி யானவரை கொடுப்பது அதிக நிச்சயம். 2 கொரிந்தியர் 12 பவுல் இடத்திலே ஒரு முள் இருந்தது. 3 முறை ஜெபித்தார், தேவன் நீக்கவில்லை. அவரை தாழ்மையிலே வைத்திருக்கவும் அவரை உடைக்கப்பட்டவராய் வைத்திருக்கவும் தேவன் நன்மையானது என்று அதை அவருடைய சரீரத்திலே வைத்திருந்தார். தேவன் நமக்கு இவ்வளவு நல்லவராய் இருக்கிறாரே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மற்றவர்களுக்கு நல்லவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறோம். 12 வசனம் ஒரு பொன்னான ஒரு கோட்பாடு, தேவன் உனது தேவையெல்லாம் கொடுத்திருக்கிறாரே. 7:12 அதனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவை. 12 வசனம் இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள். தேவன் உங்களை மன்னித்தார், தேவன் எல்லா பாவங்களையும் மன்னித்தார். மற்றவர்களுடைய பாவத்தையும் முற்றிலுமாய் மன்னியுங்கள். தேவன் நல்லவராயிருந்திருக்கிறார், நீங்களும் நல்லவர்களாயிருங்கள். அதனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ஜனங்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அதே விதமாய் அவர்களை நடத்துங்கள். அவர்கள் நடத்துகிற விதமாய் அவர்களை நடத்தாது வேண்டாம். அநேக மனுஷர்கள் இதை செய்கிறார்கள், அவர்கள் நடத்துகிறபடி நான் அவர்களை நடத்துவேன். எனக்கு நன்மை செய்தால் நான் நன்மை செய்வேன், தீமை செய்தால் தீமை செய்வேன். அது ஆதாமனுடைய சட்டத்திட்டம். ஆண்டவருடைய கோட்பாடு என்ன? அவர்கள் நடத்துகிற வண்ணமாய் நடத்தக்கூடாது, அவர்கள் உங்களை நடத்த விரும்புகிற வண்ணமாய் நீங்கள் அவர்களை நடத்துங்கள். உங்களுக்கு பின்னாக உங்களை குறித்து புறம் பேச விரும்புகிறீர்களா? வீட்டிலே உங்களை குறித்து தீமை பேச வேண்டுமா? இல்லையே நீங்களும் அவர்களை குறித்து தீமையாய் பேச வேண்டாம். உங்களை குறித்து உண்மையான சம்பவங்களா இருந்தாலும் கெட்ட சம்பவங்களை எங்கேயோ தவறு செய்து விட்டீர்கள், எல்லாரும் அதை ஒளிபரப்பு செய்ய வேண்டுமா? விருப்பம் இல்லையே. அதே போல மற்றவர்களுடைய தீமையையும் ஒளிபரப்பு செய்ய வேண்டாம். மனுஷர் உங்களை எவ்விதமாய் நடத்த விரும்புகிறோ அவ்விதமாய் அவர்களையும் நடத்துங்கள். இரக்கமுள்ளவர்களாய் இருக்க விரும்புகிறீர்களா? இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். கிருபை பொறுத்த வசனங்களை பேசுங்கள். கணவன் மனைவி குறித்து என்ன? கணவனை பார்த்து கேட்போம், உங்கள் மனைவி உங்களிடத்தில் எப்படி பேச வேண்டும்? மரியாதையோடு கிருபை பொறுத்த வார்த்தைகளை அதே போல நீங்களும் செய்யுங்கள். இது ஒரு பொன்னான கோட்பாடு, உண்மைதான். இயேசு சொன்னார், வேதத்தினுடைய முழு செய்தியும் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம். நியாயப்பிரமாணம் பழைய உடன்படிக்கையின் 5 புத்தகங்கள், பின்பு சரித்திரமும் தீர்க்கதரிசி. நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு 39 புத்தகங்களும் பொருந்தும். நமக்கு முழு வேதாகமும் என்று சொல்லலாம். முழு வேதாகமத்தின் செய்தி இதுதான், தேவன் உங்களுக்கு நல்லவராயிருந்திருக்கிறார். 7:11 நன்மையானவைகளை கொடுக்கிறார். ஆகவே நீ கடலிலே இருக்கிறார், மற்றவர்களுக்கு நீ நன்மை செய். அந்த நன்மையை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவன் உனக்கு கொடுத்த அன்பை நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவன் உன்னை நடத்தினது போலவே நீ அவர்களை நடத்து. மற்றவர்கள் உன்னை நடத்த விரும்பினவனவாகவே நீ அவர்களை நடத்து. எபேசியர் 4:32 வாசிக்கிறோம். எபேசியர் 4:22 ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். தேவன் உங்களுக்கு மன்னித்தது போலவே ஒருவருக்கு ஒரு தயவாயும், தேவன் உனக்கு எப்படி தயவாயிருந்தாரோ அதே போல மன உருக்கமாயும். உங்கள் பிள்ளைகளுக்கு விசேஷமாய் அவர்கள் தவறு செய்கிறார்கள், அவர்களுக்கு மன உருக்கமாயிருங்கள். பிள்ளைகளிடத்திலே, கணவனிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, மனைவியிடத்திலே மனது உருக்கமாயிருங்கள். ஏனென்றால் தேவன் உன்னிடத்திலே மன உருக்கமாயிருந்தார். தேவன் உங்களை மன்னித்தது போலவே நீங்களும் அவர்களை மன்னியுங்கள். அடுத்த வசனம், நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்று வாசிக்கிறோம். அருமையான வசனம். நாம் தேவனை பின்பற்ற வேண்டும் என்று தெரியுமா? மனதுருக்கமாய் தயவாய் மன்னிக்கிறவர்களாய் இப்படிப்பட்ட காரியங்களை எப்படி ஒரு சந்திரன் சூரியனுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறதோ அதே போல நாம் தேவனுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்த வேண்டும். நாம் தொடர்ந்து கேட்க வேண்டும். பரிசுத்தாவின் வல்லமைக்காய் தொடர்ந்து கேட்க வேண்டும். இதுதான் முழு வேதத்தின் செய்தி. நாம் ஜெபிப்போம். பரலோகப்பிதாவே, உம்முடைய வார்த்தையிலே கிடைக்கிற தெளிவான வெளிச்சத்திற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை எளிது ஆண்டவரே. சில பிள்ளைகள் கூட பிரிந்து கொள்ள முடியும். இந்த வெளிச்சத்தின்படி வாழ உதவி செய்யும். தாழ்மையோடு தேவனின் நாமத்திலே கேட்கிறோம், ஆமேன்.